A very good evening, my dear students. I am so happy to meet you all again through UVA Gurukula educational program conducted by UVA Community Radio along with the Ministry of Education, UVA Province. I am Sangeeta Anthony Kumar, a teacher of English from Gonumutava Tamil Vidyalaya. இனிமையான வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உவ குருகுலம் கல்வி நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. Today I am going to speak with grade 11 students. மாணவர்களே, இன்று தரம் 11 மாணவர்களுடன் நான் கதைக்கு எதிர்பார்த்திருக்கின்றேன். Today let's learn chart description. Chart description, அட்டவணையினை விவரணப்படுத்துதல். அட்டவணையினை விவரணப்படுத்துதல். Normally for a question on chart description you have to use around 100 words. Normally for a question on chart description you have to use around 100 words. மாணவர்களே, பொதுவாக இவ்வாறான தகவல்களை எழுதுவதற்கு உங்களுக்கு 100 சொற்கள் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கும். அச்சந்தர்ப்பத்தில் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய விவரணத்தில் சொற்களை அதிகரித்துக் கொள்வது என்பது பற்றி இன்று நாம் பேசுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஷுட் ரிமெம்பர் டு கெட் மேக்சிமம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் க்வெஸ்சன். யூ ஷுட் கெட் மேக்சிமம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த க்வெஸ்சன். And also, you should use the guidelines properly. You should use the guidelines properly. மாணவர்களே, காப்போத சாதாரணதர பரீட்சையில் 14th கேள்வியாக வரக்கூடிய இந்த விவரணப்படுத்தலில் முடிந்தவரை நீங்கள் கேள்வியிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொண்டு விவரணத்தினை ஆரம்பித்தலும் முடித்தலும் சிறப்பானதாக அமையும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கேள்வியிலிருந்து கூடுமானவரை தகவல்களை பெற்றுக்கொண்டு விவரணத்தினை ஆரம்பித்தலும் முடித்தலும் அமைந்திருந்தால் உங்களுக்கு இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அது மட்டுமில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கும் உதவி சொற்களையும் உரிய முறையில் பயன்படுத்தினால் உங்களுக்கு இலகுவாக 100 சொற்களை அடையக்கூடியதாக இருக்கும். Now let's describe a chart from your textbook. இப்பொழுது உங்களுடைய பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு அட்டவணை கொண்டு நான் இந்த பாடத்தினை உங்களுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன். Take your GCE All Level Pupils book, page number 56. மாணவர்களே, உங்களுடைய பாட புத்தகத்தில் 56 பக்கத்தினை எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் உள்ள அந்த அட்டவணையை எவ்வாறு விவரணப்படுத்துவது என்று பார்ப்போம். If the starting of your description starts from the sentences given in the question, then you can avoid grammar and spelling mistakes. Students, if the starting of your description starts from the sentences given in the question, then you can avoid grammar and spelling mistakes. மாணவர்களே, கொடுக்கப்பட்டிருக்கும் கேள்வியிலிருந்து உங்களுடைய விவரணத்திற்கான ஆரம்ப வாக்கியம் அமையுமாயின் உங்கள் விடையில் ஏற்படக்கூடிய கிராமர் மற்றும் ஸ்பெல்லிங் தவறுகளை சற்று குறைத்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிராமர் மற்றும் ஸ்பெல்லிங் தவறுகளை தவிர்த்து கொள்ளலாம். Now let's start describing the pie chart in your textbook, page number 56. மாணவர்களே, உங்களுடைய பாட புத்தகத்தில் கொடுத்திருக்கும் இந்த அட்டவணையின் படி கேள்வி வழங்கப்பட்டுள்ளது. அந்த கேள்வியிலிருந்து இப்போது நான் முதல் வாக்கியத்தை ஆரம்பிக்கின்றேன். The following pie chart shows the percentage of time spent on different activities by a grade 11 student. மீண்டும் அந்த ஆரம்ப வாக்கியத்தினை உங்களுக்காக வாசிக்கின்றேன். மாணவர்களே, நீங்கள் என்னோடு இணைந்து இந்த குறிப்புகளை எழுதி கொண்டால் பாடத்தின் இறுதியில் உங்களுக்கு ஒரு சாராம்சத்தினை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். The following pie chart shows the percentage of time spent on different activities by a grade 11 students. இது ஆரம்ப வாக்கியம் மாணவர்களே. இதுதான் உங்களுடைய கேள்வியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக இலகுவான வாக்கியம். எனவே இவ்வாறு நீங்கள் அந்த முதல் ஆரம்பத்தினை கொடுக்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கிராமர் தவறுகளை தவிர்த்து கொள்வது மட்டுமல்லாது வாசிப்பவருக்கு உங்களுடைய விடை பற்றிய ஒரு தெளிவினை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக, உங்கள் விவரணத்தின் வார்த்தைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியின் பெர்சன்டேஜினையும் தனித்தனியாக குறிப்பிடுங்கள். மாணவர்களே, இது உங்களுடைய விவரணத்தின் சொற்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்கான இலகுவான ஒரு முறை. To increase the number of words in your description, you can state the percentage of each activity one by one. Now you are going to describe each and every activity by its percentage. Let's do it. மாணவர்களே, இப்போது அதனை எப்படி செய்வது என்று செய்து பார்க்கலாம். இன்னும் இலகுவாக செய்ய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒழுங்கு முறையிலேயே நாங்கள் அதனை எழுதுவோம். Students, to make it much easier, you can follow the order given in your textbook. அதாவது, உங்களுக்கு அந்த விவரணத்தில் உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஆக்டிவிட்டீஸின் ஒழுங்கு முறைப்படி அதனுடைய பெர்சன்டேஜ்களை எழுதி கொண்டு போவோம். அதற்காக இப்படி ஒரு வாக்கியத்தில் நான் ஆரம்பிக்கின்றேன். காரணம், கிரேட் 11 ஸ்டூடெண்ட் என்று இருப்பதால் ஆண் அல்லது பெண் மாணவராக இருக்கலாம். எனவே ஹர் டைம் என்று நான் எடுத்துக்கொள்கின்றேன், அவளுடைய நேரத்தில். ஹர் டைம் ஆஃப் studying is 34%. Her time of studying is 34%. Sleeping is 29%. Sleeping is 29%. Traveling is 8%. Traveling is 8%. At classes 17%. At classes 17%. Eating 8%. Eating 8%. And relaxing is 4%. மாணவர்களே, அதனை முழுமையாக நான் வாசிக்கின்றேன், நீங்கள் எழுதிக்கொள்ள முடியும். Her time of studying is 34%, sleeping is 29%, traveling is 8%, at classes 17%, eating 8%, and relaxing is 4%. Now we have stated them one by one. மாணவர்களே, இப்போது நாம் உதவி வாக்கியங்களை பயன்படுத்த போகின்றோம். இவ்வளவு நேரம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியினையும் தனித்தனியாக குறிப்பிட்டிருந்தோம். இதனூடாக சொற்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்கு இப்போது நாங்கள் உதவி வாக்கியங்களை பயன்படுத்த போகின்றோம். அதாவது, ஹையஸ்ட், லோவஸ்ட், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் என்பன. இவை உங்களுடைய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்போம். The highest percentage of time is for studying. The highest percentage of time is for studying. The lowest percentage of time is for relaxing. The lowest percentage of time is for relaxing, and equal amount of time is spent for traveling and eating. And equal amount of time is spent for traveling and eating. மாணவர்களே, இப்போது நாங்கள் தலைப்பிலிருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து இந்த விவரணத்தை ஆரம்பித்திருந்தோம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியின் பர்சன்டேஜினையும் தனித்தனியாக வழங்கியிருந்தோம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருந்த உதவி வாக்கியத்தின் படி ஹையஸ்ட், லோவஸ்ட், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் என்பது தொடர்பான விளக்கங்களை கொடுத்திருந்தோம். இதேபோல் பெர்சன்டேஜ் இல்லாமல் எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பொருத்தமான முறையில் அதனை பயன்படுத்தி கொள்ள முடியும். In this, next we are going to see how to increase or how to add some more words to the description. அடுத்ததாக இந்த விவரணத்திற்கு மேலும் சில சொற்களை எப்படி இணைத்துக் கொள்வது என்பது பற்றி பார்ப்போம். அதாவது இரண்டு இரண்டு ஆக்டிவிட்டீஸ்களை ஒப்பீடு செய்தல். Students, to add more words to your description, you can start comparing activities. When you compare, there are lot and lot words will be available for you to describe the chart. Now let's start comparing. உங்களுடைய இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆக்டிவிட்டீஸின் ஒழுங்குமுறைப்படியே நாங்கள் இந்த ஒப்பீடினை செய்து கொண்டு போவோம். இப்போது நான் வாசிக்கின்றேன். முதல் முறை நீங்கள் உங்களுடைய படத்தை கொண்டு அதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது முறை நான் வாசிக்கும் போது நீங்கள் அதனை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். The percentage of studying is more than sleeping. The percentage of studying is more than sleeping. The percentage of sleeping is less than studying but more than traveling. The percentage of sleeping is less than studying but more than traveling. The percentage of traveling is less than sleeping and classes. The percentage of traveling is less than sleeping and classes. The percentage of classes is more than traveling and eating. The percentage of classes is more than traveling and eating. The percentage of eating is less than classes. The percentage of eating is less than classes but more than relaxing. மாணவர்களே, இவ்வாறு நீங்கள் இந்த ஒப்பீட்டினை செய்து கொள்ள முடியும். இப்போது நான் இரண்டாவது வாசிப்பினை செய்கின்றேன். என்னோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். The percentage of studying is more than sleeping. The percentage of sleeping is less than studying but more than traveling. The percentage of traveling is less than sleeping and classes. The percentage of classes is more than traveling and eating. The percentage of eating is less than classes but more than relaxing. In this way, you can go on adding more words to your descriptions. மாணவர்களே, இவ்வாறு உங்களுக்கு தேவையான வார்த்தை எண்ணிக்கை வரும் வரை ஒப்பீடு செய்து கொண்டே போக முடியும். இப்போதே 100-க்கும் அதிகமான சொற்களை நாம் எழுதியிருப்போம் என்று நினைக்கின்றேன். Dear students, like this, you can compare each and every activity one by one or two by two, and you can go on adding words to your description. That would be very much easier for you to get the full marks for a description. மாணவர்களே, நீங்கள் இந்த முறையில் ஒப்பீடு செய்து உங்களுடைய விடைகளை எழுதி பழகிக்கொண்டால் உங்களால் இந்த 14-ஆம் கேள்விக்கான முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மிக மிக எளிதான ஒரு கேள்வி உங்களால் முழுமையான புள்ளிகளை இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி இது. எனவே இந்த கேள்வியினை தயவு செய்து நீங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொண்டு அதில் நிறைய பிராக்டிஸ்களை செய்து பார்க்கவும். இறுதியாக இந்த டிஸ்கிரிப்ஷனை எவ்வாறு நிறைவு செய்வது? அட் லாஸ்ட், ஹவ் யூ ஆர் கோயிங் டு எண்ட் திஸ் டிஸ்கிரிப்ஷன்? ஃபார் தட் ஆல்சோ யூ நீட் டு ஃபாலோ தி க்வெஸ்சன். மாணவர்களே, இந்த விவரணத்தினை முடித்துக் கொள்வதற்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், கேள்வியிலிருந்து சொற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நான் அதனை உங்களுக்காக சொல்லுகின்றேன். This is how the above pie chart shows the percentage of time spent on different activities by a grade 11 student. This is how the above pie chart shows the percentage of time spent on different activities by a grade 11 student. என்று மீண்டும் கேள்வியின் பகுதியினை கொண்டு நிறைவு செய்து கொள்ள முடியும். இங்கு நான் கேள்வியிலிருந்து மேலதிகமாக சேர்த்து கொண்ட வார்த்தைகளாவன This is how the above, This is how the above எனும் வார்த்தைகளை மட்டும்தான் நான் கேள்விக்கு மேலதிகமாக சேர்த்து கொண்டிருக்கின்றேன். மிகுதியாக இருந்த அனைத்துமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கேள்விகளை கொண்டும் அந்த கேள்வி சார்ட் அந்த உருவப்படத்தில் கொடுக்கப்பட்டிருந்த தகவல்களை கொண்டும் மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருந்த உதவி சொற்றொடர்களை கொண்டும் மட்டுமே இந்த விவரணப்படுத்தலை நான் உங்களுக்கு இப்போது விளங்கப்படுத்தி இருந்தேன். Dear students, so far I am discussing about a pie chart description that is given in your textbook page number 56. So far I have used only the words and the sentences given in your question, given in the pie chart description. For example, the activities like sleeping, studying, traveling. So, and then I have used only additionally this is how the above words, so that you can use everything from your question and obtain the full marks for a pie chart description. மாணவர்களே, இப்போது இந்த சார்ட்டிற்கான முழுமையான டிஸ்கிரிப்ஷனை நான் ஒரு முறை வாசிக்கின்றேன். நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எழுதியிருந்தால் அதனை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். Students, now I'm going to read the full description once again. If you have written, please cross-check with it. If you have not written, you can write down when I read. The following pie chart shows the percentage of time spent on different activities by a grade 11 student. Her time of studying is 34%. Sleeping is 29%. Traveling is 8%. At classes, 17%. Eating 8%. And relaxing is 4%. The highest percentage of time is for studying. The lowest percentage of time is for relaxing. And equal amount of time is spent for traveling and eating. The percentage of studying is more than sleeping. The percentage of sleeping is less than studying, but more than traveling. The percentage of traveling is less than sleeping and classes. The percentage of classes is more than traveling and eating. The percentage of eating is less than classes but more than relaxing. This is how The above pie chart shows the percentage of time spent on different activities by a grade 11 student. So, my dear students, this is the end of pie chart description. You can practice this activity and also you can practice the activities from your past papers. Now I will tell you what are the descriptions from 2011 to 2020 GCE oral level papers are given. In question number 14th, 2020, there was a bar graph. In 2020 exam paper, you found a bar graph. In 2019, pie chart. In 2019, there's a pie chart. In 2018, there is a bar graph. In 2018, there is a bar graph. In 2017, there is a table for you to describe. In 2017, there is a table. In 2016, a bar graph. In 2016, a bar graph. In 2015, there is also a bar graph. In 2015 also, there was a bar graph. In 2014, there was a table. In 2013, there was a pie chart. In 2012, there was a bar graph. And in 2011, there was a pie chart. So, my dear students, definitely there will be a chart for you to describe in 14th question of your GCE O-level paper. So, if you can follow the instructions given in your question and the guidelines, that would be much helpful for you to get the full marks. So far, I have been talking about a pie chart description. Hope you all understood what I have been teaching. Until meeting you all again in another lesson, this is Sangeetha Anthony Kumar, a teacher of English from Gonamutava Tamil Vidyalaya, is signing off. Good night, students. Take care, all of you.